உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம். எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகர்லிருந்து. என் பேர் வந்து பி விமலாதேவி.
ஜெய் கிருத்திகா.
நாங்க வந்து உங்களுக்காக ஒன்னு சொல்ல இருக்கிறோம், அதை நீங்களே கண்டுபிடிப்பீங்க பாருங்களே.
மண்புழு உரம் தயாரிக்கிறோம் நாங்க, மண்புழு உரம் தயாரிக்கிறோம், வாங்க நீங்களும் தயாரிக்கலாம், வாங்க நீங்களும் தயாரிக்கலாம், மண்புழு உரம் நீங்களும் தயாரிக்கலாம்.
என்ன விமலா, நம்ம என்ன பேச போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா?
என்ன கிருத்தியா, அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க, நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? என்ன மண்புழு உரத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம்.
கரெக்டா சொன்னீங்க, மண்புழு உரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, செயற்கையா நம்ம பண்ற விவசாயத்தினால ரசாயனம் வந்து அதிகமா மண்ணுல கலந்துருச்சு. இதனால மண்ணோட வளம் மட்டும் கெடுதுன்றது கிடையாது, நமக்கும் அதிகமான நோய்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன பேருனே தெரியல, பேரே வாயில நுழையில புதுசு புதுசா நோய் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ரசாயனம் கலந்துருக்கிறது தான். அதை வந்து எப்படி குறைக்கலாம், எந்த மாதிரி குறைக்கலாம், அதுலயும் ஒரு வழிமுறை தான் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம்.
ஆமா கீர்த்தியா, முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இதய நோய்னா என்னன்னே தெரியாது, சர்க்கரை நோய்னாலும் என்ன தெரியாது. ஆனா இப்ப போனா ஹாஸ்பிட்டல் போனா சொல்றாங்க, எனக்கு இதய நோய் சர்க்கரை நோயின்றாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் வருது, இதய நோய் வருது. எதனால அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரசாயன முறைகள் பயன்படுத்துறதுனாலதான். வாங்க நம்ம விவசாயிகளுக்கு வந்து மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது பாக்கலாமா?
பாக்கலாமே. வேளாண்மை மாணவர்களான நம்ம இத சொல்லாம வேற யாருங்க மக்களுக்கு சொல்ல போறோம்?
கண்டிப்பா நம்ம தான் சொல்லுவோம். சொல்றோம், சொல்லாமா?
இப்ப நம்ம இத பண்றதுக்கு நமக்கு பெருசா ஒண்ணு எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாது. என்னென்ன தேவை அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்க அறுவடை பண்ணக்கு அப்புறம் இருக்கிற மீதி பொருளை வச்சு கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்க விவசாயம் பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கிற அந்த எஞ்சிய கழிவு பொருளை வச்சு நீங்க அதை ஈஸியா தயாரிக்கலாம்.
கழிவு பொருள்னா என்னங்க? இப்ப நெல் போட்டிருக்கிறோம்னா அறுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது, அதே வந்துட்டு மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம்னா அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த பாகங்களை தாங்க நாங்க கழிவு அப்படின்னு சொல்றோம்.
இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க என்ன பண்றீங்க, அறுவடை முடிஞ்சோன்னே இப்ப தெரியாத விவசாயிகளா இருந்தீங்க, அப்ப குறு விவசாயிகளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும், ஆனா சிறு விவசாயிகள் என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு நிலத்துல போட்டு எரிச்சிடுறீங்க, அப்படி இல்லாட்டி அதை தூக்கி ஓரமா மூட்டை கட்டி போட்டுறீங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு இது போடுறது, இதெல்லாம் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம இதை நீங்க ஒரு நல்லபடியா உபயோகிக்கணும். மண்ணுக்கு வந்து நீங்க அதை எரிக்கிறதுனாலயும் அதுல இருக்கு நுண்ணுயிர்கள் இறந்துருது, அதனாலயும் வளம் வந்து இல்லாம போகுது. அதை வந்து நம்ம குறைச்சி எப்படி வளத்தை கூட்டுறது, அந்த கழிவு பொருட்களை எப்படி நம்ம வந்து சேமிக்கிறது அப்படின்றத எப்படி பாக்கலாம்.
ஆமா கீர்த்தியா, நீங்க சொல்றது உண்மைதான். அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒன்னா வந்து நிலத்திலேயே போட்டு எரிச்சிடறாங்க, இல்லைன்னா அதை வந்து தனியா ஒரு குட்டானமா போட்டு வச்சிடறாங்க. உண்மையா வந்துட்டு நிலத்துல நம்ம எரிக்க கூடாது, அதுல இருக்கிற உயிரினங்கள் வந்து எரியுது. இது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்ன வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரல. உண்மையா வந்துட்டு நிலத்துல போட்டு எரிக்க கூடாது, அதை வந்து நாங்க முக்கியமா வந்து விவசாயிகளுக்கு சொல்லிடுறோம். அதை வச்சு நம்ம பண்ணலாம், ஏன்னா நம்மளோட நிலத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாம இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்குமே அதை வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா எடுத்த உடனே எது சக்சஸ் ஆகும்னு நினைக்க முடியாது. நம்மளோட நிலத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து மத்தவங்க விவசாயத்துக்கு கொடுப்போமே கிருத்திகா.
இதுதாங்க உண்மை. நம்ம நிலம் எவ்வளவு வளமையா இருக்கோ அது மாதிரிதான் நம்ம வீடும் வளமையா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடு வளமையா இருந்தாதான் நம்ம நாட்டை வளமாக்க முடியும். சரிங்க, இப்ப நம்ம மண்புழு உரம் தயாரிக்க என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம விமலாக்கா சொல்லுவாங்க.
என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, வீட்டை சுத்தி இருக்கிற நிலம் 4 அடி போதுங்க. 4 அடியில நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிச்சிடலாங்க. என்ன கிருத்திகா, கரெக்ட்
தானே? இதுக்கு என்ன நம்ம பெருசா செலவு பண்ண,
லேண்ட் வாங்கணுமா கிருத்திகா இத செய்ய?
கண்டிப்பா
லேண்ட் வாங்கணுமா?
தேவையில்லைங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க நிலத்தையும் இல்ல முன்னாடி நீங்க இந்த வாச தெளிச்சு கோலை போடணும், அது நமக்கு அவசியம் கிடையாது இல்லைங்க. அதுல இருக்க அந்த நிலத்தையும் கூட நீங்க
அதாங்க அதாங்க 4 அடிங்க போதுங்க. நம்ம மண்புழு உரம் தயாரிச்சு நம்ம நிலத்துக்கு நம்ம போடுறாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கொடுப்பங்க.
சரிங்க, இதை எப்படி தயாரிக்கலாம்னு இப்ப பாப்போம். அந்த 4 அடி குழிய வெட்டினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள மணலை வந்து கொட்டிடணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம மண்புழு போட போறோம், மண்புழு வந்து உள்ள அப்படியே ஊடுருவி வெளியே போயிடாம இருக்கிறதுக்காண்டியும் நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம்.
ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கழிவுகளை வந்து வெட்டிக்கணும், அதாவது சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 கிலோ கழிவு இருக்கு அப்படின்னா அதுக்கு 1 கிலோ மண்புழு தேவைங்க. அது என்ன அப்படின்னா மண்புழு வந்துட்டு ஆப்பிரிக்கன் மண்புழு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. நம்ம இதில் கிருத்திகா உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் கிருத்திகா, மண்புழுலேயே 3 விதமான மண்புழு இருக்கு.
ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன்.
ஆப்பிரிக்கன் மண்புழு இருக்குங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவப்பு மண்புழு, அப்புறம் மேல் மண்புழுன்னு இருக்குங்க.
இதுல என்ன ஹைலைட் நான் சொல்லட்டுங்களாங்க, இப்ப இருக்கிற இந்த வெளியே இருக்க இந்த மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஹைபிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்
ஆமாங்க
நிறைய பேர் இருக்காங்க.
ஆனா இன்னொன்னு ஹைபிரிட்டே இல்ல கிருத்திகா, இத வந்து விவசாயிகளுக்கு தெரியறது இல்ல. ஓ ஹைபிரிட்டா, வீரிய ஒட்டு வீரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனா மண்புழுல வந்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து கேட்டுக்கணும், மண்புழுல வீரிய ஒட்டு கிடையவே கிடையாது. அதாவது கவர்மெண்ட்ல வந்துட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க, தனியார்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க வாங்கணும் அப்படின்ட்டு. கிருத்திகா அவங்க சொல்லும் போது நீங்க கேட்கலாம், ஏன் என்ன மண்புழுல வந்து இல்லவே இல்ல ஹைபிரிட் எதுவும் இல்ல வீரிய ஒட்டு இல்ல, நீங்க எப்படி அதை வீரிய ஒட்டுன்னு சொல்லலாம்னு கேட்கலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு இருக்கு உரிமை, சரிங்களா கிருத்திகா?
சரிங்க, இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். என்ன பண்றீங்கன்னா அந்த குழியில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கழிவு பொருளை போட்டுக்கோங்க, போட்டுட்டு மேல கொஞ்சம் மாட்டு சாணத்தை அதை கலக்கி அது ஒரு அடுக்கா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல மறுபடியும் அடுக்கா கழிவு பொருள், அதுக்கு மேல மறுபடியும் மாட்டு சாணம் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு இப்படி நம்ம ஒவ்வொரு அடுக்கா போட்டுட்டு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்புழுவை அதுக்குள்ள விட்டுறோம். விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு மேல மாட்டு சாணத்தை வச்சு ஃபுல்லா மூடி வச்சிடணும். மூடி வைக்க எதுக்கு அப்படின்னா அடியில வந்து அந்த ஒரு
வெப்பம் வந்து உருவாகுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதுங்க வெப்பத்தினால வந்துட்டு மண்புழு எல்லாம் இறந்துரும் அப்படின்னு, அது வந்து அந்த மாதிரி வெப்பம் கிடையாதுங்க. மண்புழுக்கு தேவையான அதுக்கு எல்லா வசதி, அதாவது அதை வந்து வேஸ்ட்டை வந்து மண்புழு உரமா மாத்துறதுக்கு தேவையான ஒரு வெப்பம் உருவாகுங்க. அதை வச்சுட்டு தாங்க மண்புழு வந்துட்டு அந்த கழிவையெல்லாம் மண்புழு உரமா மாத்துதுங்க.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மண்புழு உரத்துக்கு தண்ணின்றது மிகவும் அவசியமான ஒன்னா இருக்கு. ஒரு 60% தண்ணி, அந்த 60% தண்ணினா எப்படி நீங்க ஒரு மிஷின் வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்ப கையில எடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கையோட அந்த நுனி அந்த அந்த சந்துல இருந்து அந்த தண்ணீர் வந்து ஒட்டி இருக்கும். அந்த அளவு இருந்தாவே போதும் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இதனால தண்ணிங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும். அது அப்பதான் அதிகமா வந்து அந்த மண்புழு அதோட அதிகமா ஊடுருவி தேவையான காற்றோட்டத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான உணவையும் எடுத்துக்கிட்டு அது வந்து கழிவு பொருளா மாத்தி நமக்கு அந்த உரம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கொடுக்குது.
நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும், ஐயோ இதுக்கு எப்படி எப்படி கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் பயப்படவே தேவையில்லை கிருத்தி. நார்மலா கையிலேயே தொளிச்சு விடலாம், இல்லைன்னா ரோஸ் அந்த இதுல கொடுக்கலாம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இது ஸ்பிரிங்லர் இரிகேஷன்.
இது சொல்ல மறந்துட்டேன், இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பிரிங்லர் இரிகேஷன் ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பிரிங்லர் இரிகேஷன் வந்து பயன்படுத்தலாம், அதுவும் பயன்படுத்தலாம். ஏன்னா அது வந்து நாள் ஃபுல்லா சுத்திட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணணும், அதுக்கும் தனியா செலவு பண்ணிதான் அந்த ஸ்பிரிங்லர் வச்சு தண்ணி விடணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது.
நம்மளா
கையில எடுத்து தெளிச்சு விடலாம், இல்ல அப்படின்னா ரோஸ் கேன் பூக்கு தண்ணி ஊத்துற அந்த வாடி அந்த வாளியை வச்சு கூட நீங்க அதுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம்.
சரிங்க கிருத்தியா. அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இதை தான் நல்லா கவனிச்சுக்கணும். என்னன்னா மணல் போட்டுக்கிறோம், அதுக்கு மேல அந்த கழிவை போடுறோம், அதுக்கு மேல சாணத்தை போடுறோம், சரிங்களா? இது வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஒரு 75, அதாவது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம், சரிங்களா? ரொம்ப ஹைட்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து அதை திருப்பி விடணும் கிருத்திகா. அப்ப ரொம்ப ஹைட்டுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் திருப்பி விட, நமக்கு எவ்வளவு அந்த பிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு 15 நாளைக்கு ஒரு நாள் ஒரு டைம் திருப்பி விடணும். அது பாத்தீங்கன்னா 45 நாளில ரெடி ஆயிருது, சரிங்களா?
இதை விட என்னங்க இவ்வளவு குறுகிய காலத்துல இப்படி ஒரு உரம் நமக்கு கிடைக்கிறப்ப இந்த ரசாயன மருந்து எல்லாம் எதுக்குங்க நமக்கு?
சரிங்க கிருத்தியா. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா நீங்க கேட்கலாம், விவசாயிகள் வந்து கேட்கலாம் மண்புழு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வாங்கணுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க கிருத்திகா. அதாவது மண்புழு வந்து அதாவது ஒரு டன்க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்புழு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாணத்தை வந்துட்டு ஒரு
மாட்டு சாணம், மாட்டு சாணம் இப்பதான் போட்டிருக்க அப்படின்னா அதை எடுத்து உருட்டி அங்கங்க வச்சிட்டீங்க,
அந்த பிட்டை சுத்தி ஒரு 5 இடத்துல வச்சிட்டோம்னா அந்த வாசத்துக்கு வந்து மண்புழு வந்துருங்க. இதே வந்து ஒரு டன் அதாவது 1000 கிலோவுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மண்புழுவை வந்து நம்ம அந்த சல்லடை மண்புழு சல்லடை இருக்குங்க அதை வச்சு நம்ம மண்புழுவை தனியா பிரிச்சு எடுத்து வேற பெட்டுக்கு நம்ம வந்து ஐயோ மறுபடி வாங்கணுமே அப்படிங்கலாம் தேவையில்லைங்க, அதை வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாங்க. அதாவது ஒரு டைம் இதுல என்னன்னா மண்புழு மட்டும்தான் வாங்குறோம்,
அது
ஒரு டைம் வாங்கினாவே போதுங்க, நம்மளாவே பண்ணிக்கலாம், அதை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் மண்புழுவை. இதனால 45 நாள்ல ரெடி ஆயிருதுங்க. இதை விட என்னங்க கிருத்தியா சொல்லுங்க, என் கையில பணம் வந்துருச்சுங்க, என் கையில எனக்கு தேவையான என்னோட நிலத்துக்கு தேவையான மண்புழு உரம் தயாருங்க.
இப்ப இவ்வளவு தூரம் வெர்மி கம்போஸ்ட் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க அதனால என்ன நன்மைகள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கு, எவ்வளவு குறுகிய காலத்துல அதை பண்ண முடியும்?
என்ன கிருத்திகா இப்படி கேட்டுட்டீங்க, இத்தனை 45 நாள்ல கிடைக்குது நமக்கு, இதுல எதுவுமே இல்லாம இல்லைங்க, நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம தண்ணி குடுக்கறோம் இல்லைங்களா, அதுல அதிகமா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் எல்லாம் எதுவுமே ஆகாது. அதாவது நம்ம வந்து அதை கொண்டு போய் வெளியே எங்கேயும் போகணுங்கிறதெல்லாம் இல்ல, அந்த தண்ணிய வடிச்சு நம்ம வந்து இலைவெளி உரமா கூட நம்ம விடலாங்க. அந்த நீரை வந்து நம்ம நிறைய விட்டுட்டா ஐயோ என்ன பண்றது எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு எல்லாம் ஒண்ணு தேவையில்லைங்க கிருத்திகா. அது அப்படியே அழகா வடிச்சு நம்ம வந்து கிராப்புக்கு அதாவது பயிர்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா. பயிர் கொடுத்தோம்னா அதுல நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு, அது மூலமாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், நம்மளோட நிலத்துல பயிருக்கு தேவையான சத்துல கொடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப விலையெல்லாம் அதிகமா எல்லாம் எதுவும் இல்ல, குறைஞ்ச விலையில நம்ம வந்து நம்மளோட நிலத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறோம் சரிங்களா.
இதுல வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமா இருக்கு, இல்ல உங்களோட நிலத்துக்கு இந்த உரத்தோட இது பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயே நீங்க இந்த உயிரி உரம் அப்படின்னு சொல்லி விக்குது விவசாயம், உங்களுக்கு தெரியாம இருக்குமா, உயிரி உரத்தை வாங்கி ஒரு கிலோ அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு குழி உரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் நியூட்ரியன் உரங்கள் வந்து இந்த உரத்தோட அளவு வந்து இன்னும் நீங்க அதிகமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு பாக்கெட் அதாவது ஒரு கிலோ அப்படின்ற அளவுக்கு நீங்க அதுல போட்டீங்க, அதுல வந்து நீங்க அந்த உயிரி உரத்தை போட்டீங்கன்னா இன்னும் வந்து இன்னும் அதிகமா உங்களுக்கு பயிருக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து அதுல இருந்து கிடைக்கும்.
ஓகே கிருத்திகா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதை ஒரு 2 நிமிஷம்ல ஒரு ஷார்ட்டா சொல்லிடலாமா கிருத்திகா? ஓகேங்களா. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நிழல் பாங்கான பகுதி வேணும், நிழல் பாங்கான பகுதி அதை நம்ம வந்து இயற்கையாவும் பண்ணிக்கலாம் செயற்கையாவும் பண்ணிக்கலாம். பிட்டு எவ்வளவு இருக்கணும், அதாவது 4 அடி தேவை.
அதுக்கு தேவையான நிலம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 4 அடி நிலம் எடுத்துக்கோங்க. என்ன ஒரு மரம், நம்ம விவசாய வீட்டில் மரம் இருக்காதுங்களா, மரத்துக்கடியில் ஒரு 4 அடி நிலம் எடுத்துக்கோங்க. நிலையை எடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நல்லா அதை வெட்டிட்டு அதுக்கு அடியில் வந்து நம்ம போட போகிறது மண்புழு, அந்த மண்புழு ஒரு தயாரிக்கிறதுக்காண்டி தான் அதை போடுறோம். அதனால அதை வந்து என்ன பண்ணணும்னா மண்புழு வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கீழே வந்து மணல் போடணும், இறுக்கமாக இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கீழே வந்து மணல் கொட்டிட்டு அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து கழிவுகளை அடுக்கிக்கணும், ஒரு அடுக்கு போட்டுட்டு அதுக்கு மேல மறுபடியும் மாட்டு சாணத்தை போட்டுக்கணும், போட்டுட்டு மறுபடியும் மேல வந்து அந்த கழிவுகள் அது மாதிரி ஒரு 4 அடுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 75 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது வந்து போதுமானதா இருக்கும்.
கழிவுகள் வந்து சீக்கிரம் மக்கணும் அப்படின்னா அதை வந்து வெட்டி அதாவது சின்ன சின்ன பீசஸா வெட்டி போட்டுக்கலாம், அது வந்து 45 நாள்ல ரெடி ஆகிரும். அது பாத்தீங்கன்னா மண்புழு வந்துட்டு ஆப்பிரிக்கன் மண்புழு வந்து யூஸ் பண்றோம்,
அதுதான் ஏன்னா அதிக அளவு வந்து உற்பத்தி
தரக்கூடியது இல்லாம அடுத்து சீக்கிரமா வந்து மண்புழுவை வந்து உற்பத்தி பண்ணிரும். இதுல முக்கியமா என்னன்னா இதுல வந்து மண்புழுல வந்து ஹைபிரிட் எல்லாம் எதுவும் இல்ல கிருத்திகா.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடுக்கணும், எப்பவும் போல ஒரு தண்ணி கொடுத்துட்டு 60% தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து குடுக்கணும். அதுக்கு மீறி அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளோட அந்த உரத்தை வந்து பெருசா ஒண்ணும் அது வந்து பாதிக்காது, அந்த தண்ணியவே நீங்க மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம்.
அதாவது 60% மாய்ச்சர் எப்படி இருக்கணும், அதாவது ஈரப்பதம் எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த இதை அந்த வேஸ்டை எடுத்து கையில அமைக்கும் போது அந்த கையில நடுவாண்ட இருக்கிற அந்த ஓட்டையில வந்து லைட்டா தண்ணி வரணும், கையில ஒட்டணும் ஆனா ஒட்டக்கூடாது அப்படி இருக்கணும், அதுதாங்க 60% மாய்ச்சர்.
இது மாதிரி தண்ணி கொடுத்தனே ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தண்ணி வந்து டெய்லி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இதை வந்து திருப்பி விடணும், அந்த குழியில இருக்க அந்த மண்புழு அந்த உரத்தை வந்து திருப்பி விட்டாதான் மறுபடியும் மேல இருக்க அந்த மக்காத அந்த பொருள் எல்லாம் அடியில போய் மறுபடியும் மக்க ஆரம்பிக்கும்.
45 நாள்ல வந்து பாதி ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை வந்துருங்க, அதை நம்ம அழகா அதை வந்து மேல இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து அதை சல்லடை வச்சு சடிச்சு எடுத்துக்கலாம்.
அதுல மீதி இருக்க அந்த மண்புழுவை வந்து நீங்க இப்ப மறுபடியும் 100 டைம் நீங்க வந்து குழி தோண்டி அந்த இது பண்றீங்க கம்போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க மறுபடியும் விட்டு அதுலயும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம்
சரிங்க. இதனால வரைக்கும் நம்ம மண்புழு பார்த்தோம், கண்டிப்பா நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம்.
இதே மண்புழு உரம் அப்படின்னா நீங்க இப்ப உங்க நிலத்துக்கு போட்டுட்டீங்க, மீதி இருக்கு, அதை நாங்க என்ன பண்றது, அதை வந்து வச்சு உபயோகப்படுத்தலாமா?
ஒண்ணுமே இல்ல, பயப்பட தேவையில்லை கிருத்தி. அழகா
ஒரு சாக்கு பையில அதை ஃபுல்லா எவ்வளவு மீதி இருக்கோ அதை கொட்டி அதுக்கு தேவையான ஒரு ஈரப்பதம் அப்படி போய் அங்க தண்ணி தெளிச்சு விட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 40% தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா அது வந்து இன்னமும் நம்ம 1 மாசத்துக்கு மேல அதை வந்து நம்ம சேமிச்சு வைக்கலாம்
கண்டிப்பா கிருத்தி. நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா 40% ஈரப்பதத்தோட நம்ம வச்சிருந்தோம்னா 1 மாசம் வரைக்கும் அதனுடைய வீரியம் வந்து அப்படியே இருக்கும் கிருத்தி.
இப்ப எதுக்காக நம்ம சேமிச்சு வச்ச அந்த உரத்துல வந்து தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து அந்த மண்புழுவோட முட்டை இருக்கும், அந்த முட்டைகள் வந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காண்டியும் நம்ம தண்ணி கொடுத்தாதான் அதை வந்து உயிர் வாழ முடியும், அப்படியே கொண்டு போட்டோம்னா அது வந்து காஞ்சிரும் ஒரு மாதிரி ஆயிரும், அதை வந்து யூஸ் பண்றதுக்கு நம்மளால முடியாது.
இது பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலை தான், அதாவது 6 ரூபாய்க்கு நாங்க குடுக்கறோம், அதாவது நாங்க பண்ணி நாங்க வந்து இப்ப பண்ணல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து 6 ரூபாய்க்கு குடுக்கறோம். நீங்க விவசாய பெருமக்கள் நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட நிலத்துக்கு தயாரிக்கிறோம், கண்டிப்பா நம்மளோட நேரத்துக்கு தயாரிக்கிறது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம வந்து ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்றேன்னா, இப்போ ஒரு ரெண்டு மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளே பால் கறந்து சொசைட்டில கொண்டு போய் ஊத்துறதுக்கு பேர் பிசினஸ் இல்லைங்க. அதை நாலு வீட்டுக்கு ஊத்துனா, ஏன்னா நான் வீட்டில் ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கேட்டா கூட கேட்க மாட்டாங்க. சொசைட்டில அப்படிலாம் இல்லைங்க, அதுதாங்க பிசினஸ்.
இன்னமே என்னங்க உங்க வீட்டுல ஒரே ஜாலிதான், பசுமைதான்.
ஆமாங்க.
என்னங்க விமலா, செயற்கை விவசாயத்தை விட்டு நீங்க இயற்கை இயற்கைக்கு மாத்திட்டீங்க. இன்னமே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்.
கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க என்னோட நிலத்துக்கு நான் பண்றேங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பண்ணுவேங்க, எல்லா விவசாயிகளுக்கும் நான் கொடுப்பேங்க.
நம்ம இப்பவே கொடுத்துட்டோங்க.
நன்றி.
பவானிசாகர் MS சுவாமிநாதன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை சேர்ந்த பட்டயப்படிப்பு மாணவர்கள் பி விமலா தேவி, ஜே கிருத்திகா மண்புழு உரம் தயாரிப்பது பற்றி எளிமையான குறிப்புகளை கொடுத்தாங்க. ரொம்ப உபயோகமா இருந்தது இல்லைங்களா? நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.